வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுறேன். வேடன் வள்ளியசிங்கனுக்கு முனிவர் சொன்ன இரண்டு நண்பர்களை பற்றிய கதையை நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரம்மபுரி அப்படிங்கிற நகரத்தை பிரம்மதத்தன் அப்படின்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு வந்து சன்மார்க்கன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த நாட்டு மந்திரி குமாரனான குணபத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தான். இரண்டு நண்பர்களும் சிறுவயது முதலே இணை பிரியாம எங்க போனாலும் ஒன்னாவே தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு வந்ததும் அரசனும் மந்திரியும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. பக்கத்து நாடான கலிங்கபுரியில ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுடைய மகளை இளவரசன் சன்மார்க்கனுக்கு கல்யாணம் முடிக்கிறதாகவும், அதே நாட்டு மந்திரியோட மகனான குணபத்திரனுக்கு முடிக்கிறதாகவும் ஒரு முடிவு பண்ணி ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. சன்மார்க்கனையும் குணபத்திரனையும் கூப்பிட்டு, பக்கத்து நாடான கலிங்கபுரிக்கு போங்க, அங்க வந்து இளவரசியையும் மந்திரி குமாரியையும் உங்க ரெண்டு பேருக்கும் மனம் முடிச்சு வைக்கிறதா இருக்கிறோம். அதனால நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்களை காட்டுவாங்க, பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நல்ல நாள்ல ரெண்டு நண்பர்களும் கிளம்பி பேசிக்கிட்டே பக்கத்து நாடு கலிங்கபுரிக்கு போனாங்க. போற வழியெல்லாம் இளவரசன் சன்மார்க்கன் தான் கல்யாணம் பண்ணிக்க போற இளவரசி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி ஆவலோட பேசிக்கிட்டே வந்தான். அதே மாதிரி மந்திரி குமாரனான குணபத்திரன் தான் கல்யாணம் பண்ணிக்க போற மந்திரி குமாரி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி அவனும் ஆவலா பேசிக்கிட்டு வந்தான். ரெண்டு பேரும் போய் ஒரு சோலை அருகில ஒரு மரத்தடியில தங்கினாங்க. அப்ப தங்கும்போது அந்த மரத்துல ரெண்டு பறவைகள் இருந்தது. அந்த பறவைகள் வந்து ஒரு விஷயம் பேசிக்கிச்சு. என்னன்னா, இதுல இந்த இளவரசன் இருக்கானே, இந்த இளவரசனை வந்து கூடிய சீக்கிரம் கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இன்னொரு பறவை கிட்ட சொல்லிட்டு இருந்தது. இதை வந்து மந்திரி குமாரனுக்கு மட்டும்தான் புரிஞ்சது. ஏன்னா மந்திரி குமாரனுக்கு மட்டும்தான் பறவைகள் பேசுற பாஷை தெரியும். அவன் என்ன பண்ணான், ஐயோ இளவரசனை கொன்றுவாங்க போல் இருக்கே, பறவைகள் பேசிக்கிறது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்பதுல இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இளவரசனை பார்த்துக்கிட்டான். கலிங்கபுரி அரண்மனையை நெருங்கினதும் நகரத்துக்கு வெளியில இருந்துகிட்டு தகவல் சொல்லிவிட்டாங்க. அந்த தகவலை கேள்விப்பட்ட கலிங்கபுரியோட அரசன் ரெண்டு பல்லக்கு அனுப்பிச்சு வச்சான். ஒரு பல்லக்கில் இளவரசனை கூட்டிட்டு வர்றதுக்கும், ஒரு பல்லக்கில் மந்திரி குமாரனை கூட்டிட்டு வர்றதுக்கும் பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ மந்திரி குமாரனான குணபத்திரன் என்ன யோசிச்சான்னா, இந்த பல்லக்கில் தான் ஏதோ சதி இருக்கணும், இதில் வச்சு தான் இளவரசனை கொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் ஏற வேண்டிய பல்லக்கில் இளவரசனை ஏற சொல்லிட்டு இளவரசன் ஏற வேண்டிய பல்லக்கில் தான் ஏறி உட்காந்துக்கிட்டு போனான். ஏன் இப்படி பல்லக்கில் மாறி உட்காரணும் அப்படின்னு கேட்ட இளவரசன்கிட்ட, நான் காரணத்தை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மந்திரி குமாரன் சமாளிச்சிட்டான். அப்போ இளவரசன் என்ன நினச்சான்னா, தான் நண்பன் எது பண்ணாலும் தன்னோட நன்மைக்கு தான் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு இளவரசனும் ஒன்றும் பேசலை. அரண்மனைக்கு போனதும் பல்லக்கு தூக்கிகள் அரசனுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. ரெண்டு பேரும் தங்களுடைய பல்லக்கை மாற்றி ஏறி உட்காந்து வந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் அரசன் வந்து, நெருங்கிய நண்பர்கள், அவங்களுக்குள்ள என்ன ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசன் அதை பெருசுபடுத்தாம விட்டுட்டான். கலிங்கபுரி அரசன் இளவரசன் தங்கிறதுக்கு ஒரு மாளிகையையும் மந்திரி குமாரன் தங்கிறதுக்கு ஒரு மாளிகையையும் ஏற்பாடு பண்ணியிருந்தான். அங்கேயும் வந்து மந்திரி குமாரன் குணபத்திரன் என்ன பண்ணான்னா, இந்த மாளிகையில தான் ஏதாவது சதி இருக்குமோ, இங்க வச்சுதான் இளவரசனை கொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் தங்க வேண்டிய மாளிகையில தான் தங்கிக்கிட்டு தான் தங்க வேண்டிய மாளிகையில இளவரசனை தங்க வச்சிட்டான். அப்பயும் இளவரசன் கிட்ட சொன்னான், காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதோட நிக்காம குணபத்திரன் என்ன பண்ணானா, இரவு முழுக்க தூங்காம இளவரசன் இருக்கக்கூடிய மாளிகையில ஒளிஞ்சிருந்து இளவரசனுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு வந்தான், எதுவும் நடந்துடாம. இதுக்கிடையில இளவரசனை கொள்றதுக்கு என்ன சதி நடந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கலிங்கபுரி அரசனுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருந்தா, அவனுக்கு மகன் கிடையாது, அதாவது அடுத்த அரசன் ஆகிறதுக்கு வாரிசு கிடையாது. அதனால அந்த நாட்டு சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய படை தளபதி, நாட்டுக்கு அவங்க தான் காவலா இருப்பாங்க இல்லையா, அவன் என்ன நினைச்சான்னா, அரசனுக்கு வாரிசு கிடையாது, அதனால இளவரசி மனசை மாத்தி நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளே இந்த நாட்டுக்கு அரசன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு ரொம்ப நாளா காத்து வந்தான். அவனுக்கு இந்த மாதிரி சன்மார்க்கன் குணபத்திரன் ரெண்டு பேரும் வந்தது சுத்தமா பிடிக்கல. இளவரசன் சன்மார்க்கனை எப்படியாவது கொண்டுட்டோம்னா இளவரசியை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் இளவரசனோட மாளிகைக்குள்ள பூந்து கத்தி எடுத்து வெட்டப்போனான். அப்போ மந்திரி குமாரன் இருக்கான் இல்லையா குணபத்திரன், அவன் வந்து வேகமா ஓடி வந்து தடுக்க வந்தான். இருந்தாலும் அதுக்குள்ள சேனாதிபதி என்ன பண்ணிட்டான்னா, இளவரசனோட தலையை வெட்டிட்டான். வெட்டினது மட்டும் இல்லாம கத்த ஆரம்பிச்சிட்டான், இளவரசனை வந்து மந்திரி குமாரன் கொன்னுட்டான், இளவரசனை மந்திரி குமாரன் குணபத்திரன் கொன்னுட்டான் அப்படின்னு கத்தவும் எல்லாரும் ஓடி வந்தாங்க. அரசனும் வந்தான். வந்து பார்த்தா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க வந்த இளவரசன் செத்து கிடக்கிறத பார்த்தான். அப்ப தன்னுடைய சேனாதிபதி சொன்னதை நம்பி ஏற்கனவே குணபத்திரன் பல்லக்க மாத்தி ஏறி உட்கார்ந்து வந்ததையும் அப்புறம் தனித்தனி மாளிகை கொடுக்கும்போது அந்த மாளிகையையும் மாற்றி ரெண்டு பேரும் வசிச்சு வந்ததையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு குணபத்திரன் தான் வந்து திட்டம் போட்டு இளவரசனை கொண்டிருக்கான், அதுக்காக தான் பல்லக்கையும் மாத்திருக்கான் மாளிகையும் மாத்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இவனை கைது பண்ணி நாளைக்கு காலையில கொண்டு போய் காட்டில் வச்சு தலையை சீவிருங்க அப்படின்னு சொல்லி அரசன் வந்து உத்தரவு போட்டான். இந்த ஆக்கினைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ஆக்கினைக்காரர்கள்லாம் இந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்கள் வந்து குணபத்திரனை காட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது குணபத்திரனோட குணத்தை பார்த்துட்டு அவன்கிட்ட கேட்டாங்க, என்னதான் நடந்துச்சு எங்கிட்ட சொல்லு, நாங்கள் உனக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லவும் நடந்தது எல்லாத்தையும் குணபத்திரன் சொன்னான். இந்த மாதிரி சேனாதிபதி தான் இளவரசனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லவும் ஆக்கினைக்காரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா குணபத்திரனை கொல்லாம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அரசன்கிட்ட போய் குணபத்திரனை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட மட்டும் நிற்காம சேனாதிபதியை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு வந்தாங்க. மறுநாள் இரவு தன்னுடைய ஒற்றர்களோட ரகசிய ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்த சேனாதிபதியை கையுங்களவுமா பிடிச்சி அரசன்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இளவரசனை கொன்னது இவன்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லவும் அரசன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஆஹா, அவசரப்பட்டு குணபத்திரனை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லவும் ஆக்கினைக்காரர்கள் சொன்னாங்க, குணபத்திரனை நாங்கள் கொல்லலை, உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து சேனாதிபதியை கண்காணிச்சுட்டு குணபத்திரனை கொல்லாமல் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அரசன் ரொம்ப சந்தோஷமாகி குணபத்திரனை வரவழைச்சு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான். சரியாக விசாரிக்காம உன்னுடைய நண்பனை நீயே கொன்னுட்டேன்னு சொல்லி நான் தீர்ப்பு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் குணபத்திரன் சொன்னான், என்னுடைய நண்பனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, என்னுடைய நண்பன் இல்லாமல் நானும் வாழப்போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முயற்சி செய்ய போகிறேன், என்னுடைய நண்பனோட உடலை வந்து நீங்கள் கெட்டு போகாமல் பாடம் பண்ணி கொடுங்க, அதாவது மூலிகைகள் இன்னும் மருத்துவ எண்ணெய்கள்லாம் போட்டு அந்த உடலை கெட்டு போகாமல் ஒரு பெட்டியில் அடைச்சி வைப்பாங்க, அந்த மாதிரி இந்த உடலை வந்து பாடம் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு தேசம் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு கோயில் கோயிலாக அலைஞ்சு திரிஞ்சு என்னுடைய நண்பனை உயிரெழுப்ப நான் முயற்சி பண்ணுவேன், ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படி செய்ய முடியலை அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து நானும் தற்கொலை பண்ணிக்குவேன், என் நண்பன் இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அரசன் ரொம்ப மெய்சிலேர்த்து போயிட்டான். இப்படி ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி அரசன் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி இளவரசனோட உடலை அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி நண்பன் குணபத்திரன் கேட்டுக்கிட்ட மாதிரி பாடம் பண்ணி ஒரு பெட்டியில் அடைச்சி கொடுத்து குணபத்திரனை தேசாடனமும் அனுப்பி வச்சான். குணபத்திரனும் தன்னுடைய நண்பனோட உடலை எடுத்துக்கிட்டு தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தலங்களுக்கும் போய் ஏதாவது வழி இருக்கா நண்பனை காப்பாத்த அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தான். ஒரு வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சும் தன்னுடைய நண்பனை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடைக்காததுனால நொந்து போன மந்திரிகுமாரன் குணபத்திரன் ஒரு காட்டுக்கு வந்தான். அந்த காட்டில் இருந்த ஒரு துர்கையம்மன் கோயிலில் தன்னுடைய நண்பனோட உடலை கிடத்திட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அப்போதான் அந்த துர்கையம்மன் அவன் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய நட்பை பார்த்து நானே மெய்சில் எடுத்து போனேன், உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லவும் இவன் சொன்னா, என்னுடைய நண்பன் உயிர் பெற்று எழுந்தா போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லவும் துர்கையம்மன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லவும் இளவரசன் சன்மார்க்கன் உயிர் பெற்று எழுந்துட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பன் குணபத்திரன் தன்னை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு பாடுபட்டான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஆரத்தழுவி அன்பு செலுத்தினான். ரெண்டு பேரும் சேர்ந்து கலிங்கபுரிக்கு வந்தாங்க. தங்களுக்காக நிச்சயிக்கப்பட்ட இளவரசியையும் மந்திரிகுமாரியையும் பார்த்தாங்க. தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி இளவரசன் சொன்னான். அதே மாதிரி மந்திரிகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திரிகுமாரன் சொன்னான். இருவருக்கும் ஒரே நாளில் சீரும் சிறப்புமாக திருமணம் நடந்தது. அதுக்கு பிறகு இளவரசன் சன்மார்க்கனுக்கு அரசனாக முடிசூட்டினாங்க. அவனுடைய நண்பன் குணபத்திரனையே அவனுக்கு மந்திரியாகவும் ஆக்கி வச்சிட்டாங்க. அதன் பிறகு சன்மார்க்கனும் குணபத்திரனும் இணைப்பிரியாத நண்பர்களாகவே வாழ்ந்து அந்த நாட்டுக்கு பல தொண்டுகள் செஞ்சாங்க. அந்த நாடே அவர்களுடைய நட்பை பார்த்து வியந்து போனது. இந்த கதையை வேடன் வள்ளியசிங்கனுக்கு சொன்ன முனிவர் சொன்னார், நண்பர்கள்லாம் இது போல இருக்கணும், இது போல நெருங்கிய நண்பர்களை தான் நீ வந்து கூட வச்சுக்கணும், உன்னுடைய நண்பன் அரசன் இருக்கானே அவன் உன்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு உன்னை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான், அவனை மாதிரி ஒரு நண்பனையெல்லாம் நீ வாழ்க்கையில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும் வேடன் வள்ளியசிங்கன் சொன்னான், எனக்கு நல்ல புத்தி சொன்னீங்க, இனிமேல் நான் வந்து நல்ல நண்பர்களை தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது கதை இல்லை, கதைக்குள்ள கதை, அந்த கதைக்குள்ள கதை. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? விக்ரமாதித்தனோட சிம்மாசனத்தில் இருந்த நாலாவது படியில் இருந்த மங்கள கல்யாணி பதுமை வந்து அரசன் போஜராஜனுக்கு விக்ரமாதித்தனோட கதையை சொல்லிட்டு வந்தது இல்லையா, அந்த கதையில் விக்ரமாதித்தன் பட்டியோட உதவியோட விக்ரவல்லி அப்படிங்கிற பெண்ணா மாறி செண்பகவல்லியோட தோழியாக பழகிட்டு இருந்தான். அப்போ தான் செண்பகவல்லி வந்து வேடன் வல்லியசிங்கனோட கதையை சொன்னான். அந்த கதையில் வந்த முனிவர் என்ன பண்ணார், சன்மார்க்கன் குணபத்திரனோட கதையை சொன்னார். ஆக மொத்தம் கதை கதைக்குள்ள கதை எல்லாம் முடிஞ்சு நம்ம மறுபடியும் எங்கே வர்றோம், விக்ரவல்லியும் செண்பகவல்லியும் பேசிக்கிட்டு இருந்த இடத்துக்கு வர்றோம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். சரியா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த கதைகளை சொல்லுங்கள். மேலும் அவங்க இந்த கதைகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் பாட்பீன் PODBEAN ஆர் காஸ்ட் பாக்ஸ் CASTBOX இந்த ரெண்டு ஆப்பில் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களும் இந்த கதைகளை தொடர்ந்து கேட்க முடியும். நன்றி, வணக்கம்.